الحمد لله الذي قسم الميراث بنفسه وهو أعدل من قسم وهو الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين إلى آخر الآية صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகழ்லா அன்புடையோருமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாவு தாபியீன்கள் மற்றும் இறுதி நாள் வரையும் வர இருக்கின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார்களோ, ஏவியிருக்கிறார்களோ, அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளார்களோ, அப்படியான விடயங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இன்று உலகத்தில் வாழக்கூடிய அநேகமான குடும்பங்கள், சமூகங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகியே இருக்கிறார்கள். எந்த குடும்பத்துடைய பின்னணியை பார்த்தாலும், ஒரு சமூகத்துடைய பின்னணியை பார்த்தாலும், அங்கே சண்டை சச்சரவுகள் என்று எல்லா குடும்பங்களிலும் காணப்படுகிறது. அந்த சண்டைக்கும் சச்சரவுக்கும் பிளவுகளுக்கும் பல காரணங்கள் இருந்தாலும் கூட, ஒரு முக்கியமான ஒரு காரணம்தான் அனந்தர சொத்திலே குர்ஆன் சுன்னா சொல்லிய முறைப்படி நடந்து கொள்ளாமல் அந்நியர்களுடைய கலாச்சாரங்களையும் அந்நியவர்களுடைய வழிமுறைகளையும் ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் எடுத்துக்கொண்டதுதான் குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க பார்த்தாலும் நானா தம்பி, தங்கை, தாத்தா, தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்கும், இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும், இளைய சகோதரிக்கும் மூத்த சகோதரிக்கும் இப்படியான பிரச்சனைகளை நாளுக்கு நாள் நாம் எங்களுடைய குடும்பங்களில் கூட எல்லா இலங்கையை பொறுத்த மட்டில் எல்லா இடங்களிலும் கண்டு கொண்டிருக்கு. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த அனந்தர சொத்துடைய விடயத்தில் உலகத்தில் ஒரு சரியான முறையை நிறுவி தந்தது இந்த அழகிய இஸ்லாம் மார்க்கம்தான். இந்த இஸ்லாம் குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் யூதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த யூதர்கள் அனந்தர சொத்துடைய விடயங்களிலே மிக மோசமாக நடந்து காட்டியிருக்கிறார்கள். நாம் தான் இந்த உலகத்துக்கு நல்ல விடயங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாகரிகங்களையும் கொண்டு வந்தவர்கள் என்று இன்று மார்பு தட்டி பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த யூதர்கள் அந்த நசாராக்கள் அனந்தர சொத்துடைய விடயத்திலே மிக மோசமாக நடந்து காட்டியிருக்கிறார்கள். யூதர்களிடத்தில் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்துக்கு உரிமையாளராக ஒரு ஆண் தான் வர முடியுமே தவிர எந்த ஒரு பெண்ணும் அந்த சொத்துக்கு உரிமையாக வர முடியாது. அந்த அனந்தரத்துக்கு உரிமையாளர்களாக எவரும் வர முடியாது. தந்தை இறந்து விட்டால் மகன் அனந்தரக்காரனாக வருவான், வாரிசுக்காரனாக வருவான், மகளுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது தனது தந்தையுடைய சொத்தில் இருந்து. அவருடைய மனைவிக்கும் எந்த பங்கும் கிடையாது, சகோதரிகளுக்கும் எந்த பங்கும் கிடையாது. இப்படியாக அந்த யூதர்களிடத்திலே இருந்த அனந்தர சொத்தினுடைய சட்டம் தான். அதற்கு பின்னால் வந்தவர்கள் குடூத் ஹிந்துக்கள். ஹிந்துக்களுடைய வழிமுறையும் அவர்களுடைய அடிப்படை கோட்பாடே அவர்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண் பிள்ளைக்குத்தான் அந்த அனந்தர சொத்து வாரிசு உரிமை கொடுக்கப்படுமே தவிர எந்த சிறிய குழந்தை ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது, பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. இதுதான் ஹிந்துக்களுடைய அடிப்படை சட்டமாக இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அறியாமை காலத்தில் அந்த வாழ்ந்த ஜாகிலியத்து மக்கள். ஜாகிலியத்து மக்களும் கூட அவர்களுடைய அனந்தரங்களை ஆணுக்குத்தான் கொடுப்பார்கள். அவர்கள் இரண்டு விடயங்களை கவனிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார். ஒன்று ஆணாக இருக்க வேண்டும், இரண்டாவது அந்த ஆணாக இருந்தாலும் அவனிடத்திலே பலம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் கவனித்துத்தான் அன்றைய ஜாகிலியத்து காலத்து மக்கள், அறியாமை காலத்து மக்கள் அந்த அனந்தரங்களை கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மகளும் ஒரு தாயும் வந்து நிற்கிறார்கள். அந்த தாய் வந்து சொல்கிறாள், எனது கணவன் இறந்து விட்டார், இதோ எனது மகள் இருக்கிறாள், மகளுடைய தந்தை இறந்து விட்டார், அவருக்கு சொத்து இருக்கிறது, அந்த முழு சொத்தையும் என்னது இந்த பிள்ளையினுடைய எனது கணவருடைய சகோதரர் முழுமையாக எடுத்துக் கொண்டு விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விசாரிக்கிறார்கள். அந்த இறந்துவிட்ட அந்த மனிதருடைய சகோதரர் வலவழைக்கப்படுகிறார், வந்து விசாரிக்கப்படுகிறது. அவர் மூன்று காரணங்களை முன்வைக்கிறார். அவர் இந்த அனந்தரத்தை அந்த மனைவிக்கும் அந்த பிள்ளைக்கும் கொடுக்காததற்கு மூன்று காரணங்களை சொல்லி காட்டுகிறார். லா தர்கபு ஃபரசன் வலா தஹ்மிலு கல்லன் வலா தன்கவு அதுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொல்கிறார், லா தர்கபு ஃபரசன், இந்த குழந்தைக்கு இந்த பெண்ணுக்கு குதிரையில் ஏறி பிரயாணம் செய்ய முடியாது. வலா தஹ்மிலு கல்லன், எந்த ஒரு சுமையையும் அவளால் சுமந்து கொள்ள முடியாது. வலா தன்கவு அதுவா, யுத்த களத்திலே விரோதிகளுக்கு முன்னின்று யுத்தம் செய்யக்கூடிய சக்தியும் இவளிடத்திலே இல்லை. அதனால் இந்த பெண்ணுக்கு நான் எப்படி கொடுப்பது யார் ரசூலல்லாஹ் என்று அவர் முன்னால் அவருடைய விடயத்தை கூறுகிறார். கொடுக்காததுக்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த சட்டத்தை விளங்கப்படுத்தி அனுப்புகிறார்கள். நான் முன்னால் ஓதி காட்டிய அந்த வசனம், யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும் லிஸ்ஸக்கரி மித்லு ஹவ்லில் உன்தையைன் என்ற அந்த தொடர்படியான அந்த சட்டங்களை விவரித்து அவருக்கு விளங்கப்படுத்தி அனுப்புகிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்று நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அனந்தர சொத்துக்களிலே எவ்வாறு நாம் நடந்து கொள்கிறோம்? அந்த யூதர்கள் சொன்ன அந்த முறைப்படி நடந்து கொள்கிறோமா, அல்லது அந்த இந்துக்களுடைய அடிப்படை அந்த கோட்பாட்டுக்கு கீழால் இருக்கிறோமா, அல்லது அந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அவர்கள் சொன்னது மாதிரி அவர்கள் செய்து காட்டிய அந்த வழிமுறைக்கு கீழால் இருக்கிறோம், அல்லது இஸ்லாம் கூறக்கூடிய குர்ஆன் சுன்னாவும் விவரிக்கக்கூடிய அந்த வழிமுறைக்கு கீழால் அந்த கோட்டுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது எங்களுடைய ஊர்களில் ஒரு வலமை இருக்கும், அந்த வலமைக்கு நாங்கள் அடிமையாகி இருக்கிறோம், சில ஊர்களுடைய வளமை, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய சகோதரிக்கு அந்த சொத்துக்கள் அனைத்தும் கொடுக்கப்படும். இன்னும் சில ஊர்களுடைய வளமை கடைசி ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்படும். இன்னும் சில ஊர்களுடைய வழக்கம் மூத்த ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்படும். இன்னும் சில ஊர்களுடைய வளமை மூத்த பெண் பிள்ளைக்கு கொடுக்கப்படும். இப்படியாக அனந்தரங்கள் கூறு போடப்படுகிறது. இதனால் தான் நான் முன்னால் சொன்னதை போன்று இந்த குடும்பங்களுக்கு இடையில், சகோதர சகோதரிக்கு இடையில், நானாவுக்கும் தம்பிக்கும் இடையில், தாய்க்கும் மகனுக்கும் இடையில், தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் பாரிய பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளும் நிகழ்வதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் அணுகி கேளுங்கள், ஒவ்வொரு குடும்பத்தினமும் போய் கேளுங்கள், இந்த சண்டனையுடைய பின்னணி என்ன? இந்த குடும்பங்கள் கூறு போடப்பட்டிருக்கிறது, இதற்குரிய பின்னணி என்ன என்பதை விசாரித்து பாருங்கள். அதனுடைய பின்னணியாக இந்த சொத்துக்களுடைய மோசடிதான் மிக ஒரு முக்கியமாக காரணமாக அமைந்திருக்கு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்துக்களில் யாருக்கும் அவர் நினைத்தபடி எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு வழிமுறை வகுத்திருக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் அழகாக ஒரு வழித்திட்டத்தை, ஒரு வழிமுறையை எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய முழு சொத்தும் அனந்தர சொத்தாக மாறிவிடும். அவன் உடுத்த ஆடையாக இருக்கலாம், அவன் பாவித்த பாத்திரங்களாக இருக்கலாம், அவன் உறங்கிய கட்டிலாக இருக்கலாம், அவன் எழுதிய எழுதுகோலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவன் பாவித்த ஒரு தொப்பியாக இருக்கலாம், அவன் பாவித்த ஒரு மிஸ்வாக்காக கூட இருக்கலாம், அவன் பாவித்த ஒரு சுருமா குத்தியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ எல்லா பொருட்களுமே அனந்தர சொத்தாக மாறிவிடும். அந்த அனந்தர சொத்தில் யாருக்கும் எதையும் பங்கு வைப்பதற்கு பின்னாலே தவிர பங்கு வைப்பதற்கு முன்னால் எதுவும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் என்னுடைய தாயுடைய ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி ஒரு சாரியை எடுத்துக் கொள்கிறேன் என்று எடுத்துக்கொண்டார், அல்லது ஒரு தாவணியை எடுத்துக் கொள்கிறேன், அல்லது ஒரு ஷோல் எடுத்துக் கொள்கிறேன், அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக் கொள்கிறேன், எனது தந்தையுடைய ஞாபகார்த்தமாக இந்த எழுதுகோலை எடுத்துக் கொள்கிறேன், என்னுடைய தந்தையுடைய ஞாபகார்த்தமாக இந்த வண்டியை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று எடுத்துக்கொண்டால் இவனுக்கு அந்த நிமிடமே ஹராம் கலந்து விடுகிறது. இவனுக்கு அது இவனுக்கு உரிமையான சொத்தல்ல. பங்கு வைப்பதற்கு முன்னால் அது எவருக்குமே உரிமை கிடையாது. அந்த சொத்திலே எதுவும் எடுக்க முடியாது. அது எடுத்தால் அது சுத்தமான ஹராமாக மாறிவிடும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த பழக்கம் எங்களுடைய ஊர்களில் இருக்கிறதா இல்லையா? தனது தாயுடைய ஞாபகத்துக்கு, தனது சகோதரருடைய ஞாபகத்துக்கு, தனது சகோதரியுடைய ஞாபகத்துக்கு, தனது தந்தையுடைய ஞாபகத்துக்காக வேண்டி ஒரு சில பொருள்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய வளமை எங்களுடைய ஊர்களிலே இருக்கிறது. அதை பற்றி நாம் யோசிப்பதில்லை, கண்டுகொள்வதில்லை, ஆனால் அது ஹராமாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் விட்டுவிட்டு செல்லக்கூடிய அவருடைய ஆபரணங்களாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அவன் விட்டுவிட்டு செல்லக்கூடிய தளபாடங்களாக இருக்கலாம், பாத்திரங்களாக இருக்கலாம், எல்லாமே அனந்தர சொத்தாக மாறிவிடும். அவனுக்கு வரவேண்டிய கடன்கள் அதுவும் அனந்தர சொத்திலே சேர்க்கப்படும். அவன் வங்கியிலே சேகரித்து வைக்கக்கூடிய அந்த வைப்பு பணம் அதுவும் அனந்தர சொத்துக்கு கீழால் வந்துவிடும். அவன் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவனாக இருந்தால் அங்கிருந்து வரக்கூடிய போனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பணமும் அவனுடைய அனந்தர அனந்தரத்துக்கு கீழால் வந்துவிடும். ஆனால் ஒரு மனிதன் தொழில் செய்கிறான், ஒரு கம்பெனியில் வேலை புரிகிறான், அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த காலத்தில் மரணித்து விட்டால் அதற்காக வேண்டி அந்த கம்பெனி அபராதம் செலுத்தும். அந்த அபராத பணம் மாத்திரம்
அனந்தர சொத்துக்கு கீழால் வரமாட்டாது. அது மாத்திரம் அவனுடைய மனைவிக்கோ, அவனது தாய்க்கோ, அவனது பிள்ளைக்கோ அது சேருமே தவிர அது மாத்திரம் அனந்தர சொத்தில் வரமாட்டான். இவ்வளவும் அனந்தர சொத்தாக இருக்கும் போது யாருக்கும் எதையும் இப்பொழுது எடுக்க முடியாது. அதற்கு பின்னால் அந்த அனந்தர சொத்தில் இருந்து சில கடமைப்பாடுகள் இருக்கிறது, அந்த கடமைகளை முடிக்க வேண்டும் ஆரம்பமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக பார்க்க வேண்டும் ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன இருக்கிறது. இந்த மயித் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் என்னென்ன பாக்கியாக இருக்கிறது. அவன் ஏதாவது நேர்ச்சை வைத்திருக்கிறானா? அவன் நேர்ச்சை செய்திருந்தால் அந்த நேர்ச்சை அந்த பணத்திலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அவன் ஹஜ்ஜுடைய கடமை இவனுக்கு பாக்கியாக இருக்கிறதா? உலக வாழ்க்கையில் அவன் வாழும் காலத்தில் ஹஜ் கடமையான ஒரு மனிதனாக இருந்து ஹஜ்ஜை செய்திருக்காவிட்டால் அவனுடைய ஹஜ் பாக்கியாக இருக்கிறது. அவனுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த அனந்தர சொத்தில் இருந்து எடுக்கப்படவே. அவன் ஜகாத் கடமையுள்ளவனாக இருந்து ஜகாத் கொடுக்காமல் இருந்தால் எத்தனை வருடங்கள் இவன் ஜகாத் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு பணமும் அந்த அனந்தர சொத்தில் இருந்து எடுக்கப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, ஒரு வீடு இருக்கிறது, ஒரு கடை இருக்கிறது, எதுவாக இருக்கலாம், அல்லது அவனுடைய கையிருப்பிலே பணம் இருந்திருக்கிறது, வங்கியிலே பணம் இருக்கிறது, அல்லது கடன் வரவேண்டிய பணம் இருக்கிறது. இது எந்த பணத்தையாவது வைத்து அவனுடைய ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு வீடுதான் இருக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமை பாக்கியாக இருக்கிறது. எந்த குழந்தைகளும் எனக்கு இந்த வீடு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவனுடைய ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த வீடு விற்கப்பட வேண்டும், அந்த கடை விற்கப்பட வேண்டும், அந்த நிலம் விற்கப்பட வேண்டும், அல்லது அவர்களுடைய பிள்ளைகளில் அவர்கள் அவருடைய சகோதரர்களில் யாராவது அந்த கடனை அந்த ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்ற முன்வந்தால் வேறு விடயம். இல்லாவிட்டால் அவனுக்கு உரிமையானவைகள் இருந்தால் அந்த உரிமையானவைகள் விற்கப்பட்டு அவனுடைய ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும், அவனுடைய ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும், அவனுடைய நேர்ச்சை நிறைவேற்றப்பட வேண்டும், அவனுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அவனுடைய கடனை நிறைவேற்றாமல் அந்த மையத்துடைய ஹஜ்ஜை செய்யாமல் நாங்கள் அந்த சொத்தை வைத்துக் கொண்டிருந்தால் எங்களுடைய தாய்க்கு, எங்களுடைய தந்தைக்கு, எங்களுடைய சகோதரனுக்கு, எங்களுடைய சகோதரிக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம். அந்த பொருளை நாம் எங்களுடைய பொருள்களுடன் கலக்கும் போது முழுமையாக ஹராமானதாக மாறிவிடுகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இரண்டாவதாக ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பொருளில் இருந்து அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். யாரிடமாவது கடன் வாங்கி இருந்தால் அந்த கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். கடன் ஒரு பயங்கரமான விடயம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியாக இருந்த மையத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே சொல்ல வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்ல வைக்க மாட்டேன். சஹாபாக்கள் யாராவது அந்த கடனை பொறுப்படுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்துக்கு சொல்ல வைப்பார்கள், நாங்கள் எங்களுடைய தந்தையுடைய தாயுடைய சகோதரனுடைய கடன் இருக்கும் போது அந்த சொத்திலிருந்து எடுக்க முடியாது, அந்த கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஏதாவது இந்த மையத் வசியத் செய்திருக்கிறதா? வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தில் அவனுடைய சொத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதி வசியத் செய்யப்பட்டவருக்கோ, பள்ளிக்கு வசியத் செய்தார் பள்ளிக்கோ, அல்லது நலம்புரி சங்கங்களுக்கு வசியத் செய்திருந்தால் அதுக்கோ அவனுடைய சொத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதி அவனுடைய வசியத்தாக சென்றுவிடும். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலே ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்தில் நோயாளியாக இருக்கிறார்கள், கடுமையான நோயாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையிலே சென்று நிற்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், வ அன ஸு மாலி, நான் ஒரு பணக்காரனாக இருக்கிறேன் யார் கூட, செல்வம் படைத்தவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள், ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள், ஆனால் எனக்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் செல்வந்தனாக இருக்கிறேன். யார் சொல்லுங்களா, அப்ப அத சத்தக், நான் என்னுடைய முழு பணத்தையும் நான் வசிய செய்து விடவா, சதக்கா செய்து விடவா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம் சாதே வேண்டாம். அந்த சஹாபி திரும்ப கேட்கிறார்கள், எனது சொத்தில் இருந்து அரைவாசியை நான் வசிய செய்து விடவா, தான தர்மம் செய்து விடவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம் சாதே வேண்டாம். மூன்றாவதாக கேட்கிறார்கள், என்னுடைய சொத்தில் இருந்து மூன்றில் ஒரு பகுதியை வசிய செய்து விடவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்துலுசு கதீர், மூன்றில் ஒரு பகுதியும் அதிகம் தான், ஆனால் வசிய செய்வதற்கு அனுமதி அளித்தார்கள். ஒரு மனிதன் தனது பிள்ளையுடன் கோபம் கோபத்தின் காரணமாக, தனது மனைவியுடன் இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக, தனது சகோதரர்களுடைய இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக, அவன் அவனுடைய கடைசி சந்தர்ப்பத்திலே முழு சொத்தையும் அவனால் வசிய செய்தால் அந்த வசியத் நிறைவேறாது. அவனுடைய வெறுமனே அவனுடைய வசியத்தில் மூன்றில் ஒரு பகுதிதான் நிறைவேறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது போன்ற நிலைமைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக அன்தஸர வரஸதக அக்னியா கைரும் மின் அன்தஸரஹும் ஆலதன் யதகஃபூனன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களிடத்திலே கை நீட்ட வைக்காமல், அவர்களை ஒரு செல்வந்த நிலைமையிலே அடுத்தவர்களிடமிருந்து தேவையற்றவனாக இருக்கின்ற நிலைமையில் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு செல்வதுதான் மிக சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸாது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு விளங்கப்படுகிறார். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவ்வளவு விடயங்களையும் செய்து முடித்த பிறகுதான் அவனுடைய அந்த மையத்துடைய அந்த சொத்தில் மீதம் இருக்கக்கூடியதை பிரித்தெடுக்க வேண்டும். இவனுடைய இவ்வளவு கடமைகளையும் நிறைவேற்றி விட்டுதான் இப்பொழுதுதான் மீதம் இருக்கக்கூடிய அந்த சொத்தில் இருந்துதான் பிரித்தெடுக்க வேண்டுமே தவிர, அவன் மரணித்த உடனே எல்லா சொத்துக்களில் இருந்தும் பிரித்தெடுக்க முடியாது. இவ்வளவு கடமை பாடுகளையும் செய்து முடித்த பிறகுதான் பிரித்தெடுக்க வேண்டும். எவ்வாறு பிரித்தெடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அழகாக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அனந்தர சொத்திலே குர்ஆன் சொல்லி தருகிறது, யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவ்லாதிகும் லிஸ்ஸக்கரி மித்து ஹம்லில் உன்தையை, ஆணுக்கு பெண்ணை விடவும் இருமடங்கு கொடுக்கப்பட வேண்டும். இது இஸ்லாம் சொல்லி தருகிறது. நாங்கள் யோசிக்கலாம், ஏன் ஆணுக்கு இருமடங்கு பெண்ணுக்கு ஒரு மடங்கு? யூதர்களும் இதை ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள். ஆணுக்கு இரண்டு மடங்கு கொடுத்திருப்பது இஸ்லாம் உண்மையிலே அழகாக இதை கொடுத்திருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு பெண்ணுக்கு ஒரு மடங்கு தான் இஸ்லாம் கொடுத்திருப்பதற்குரிய காரணம், அந்த பெண்ணுக்கு அவளுக்கு எந்த ஒரு கடமை பாடுகளும் இஸ்லாத்திலே கடமை இல்லை. அவள் ஒரு செல்வ சீமாட்டியாக இந்த உலகத்திலே வாழலாம். அவளுக்கு அன்றாடம் செலவழிக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆணுடைய பொறுப்பு தான். அவளுடைய பொருளில் இருந்து அவளுக்கு செலவழிப்பதற்கு அவளுக்கு கட்டாயப்படுத்தவில்லை இஸ்லாம். ஒரு செல்வ சீமாட்டியாக வாழும் ஒரு பெண் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அவளுடைய கப்பனுடைய பொறுப்பு, அவளை அடக்கம் செய்வதனுடைய பொறுப்பை அந்த கணவன் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அவளுடைய பொருளில் இருந்து எந்த ஒரு கடமைப்பாடும் கிடையாது. அந்த ஆணுக்கு அந்த செலவழிப்பதற்கு, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு போதிய வசதி இல்லையா? பைத்துல் மால் அந்த செலவுகளை பொறுப்பெடுக்க வேண்டும். பைத்துல் மாலுடைய ஏற்பாடுகளும் இல்லாவிட்டால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அதே போன்று அவளுடைய பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பு அந்த கணவனுக்கு தான் இருக்கிறது. பாடசாலையுடைய செலவுகள், மதரசாவுடைய செலவுகள், நோயுடைய செலவுகள் அனைத்துமே அந்த பிள்ளைகளுக்குரிய செலவை ஆண் தான் செலவழிக்க வேண்டுமே தவிர, அந்த பெண்ணிடத்தில் பணம் இருந்தாலும் அந்த பணத்திலிருந்து செலவழிப்பதற்கு அவளுக்கு கட்டாயம் கிடையாது. இப்படி இருக்கும் போது ஆணுக்கு முழு செலவையுமே ஆணுக்கு தான் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, கடமையாக்கி இருக்கிறது. எனவே ஆணுக்கு இரண்டு மடங்கை இஸ்லாம் கொடுத்துவிட்டு எந்த ஒருமே கடமையை கடமையாக்காத அந்த பெண்ணுக்கு ஒரு மடங்கு கொடுத்திருக்கிறது. நியாயமா இல்லையா? அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாது, அல்லாஹ் நீதமானவன். நீதத்தை தான் அங்கே சொல்லி இருக்கிறான். அந்த நீதத்தை விட்டு விட்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அனந்தர சொத்திலே அநியாயம் செய்கிறோம். பெண்களுக்கு முழுமையாக கொடுத்து விட்டு ஆணுக்கு நாங்கள் கொடுக்காவிட்டால் அவன் சீதனம் கேட்காமல், அந்த பித்தியை கேட்காமல் என்னதான் கேட்பான் போய்? இதிலிருந்து விளங்கிக் கொள்ளவா, நம் சீதனை கேட்கறது ஹலால், பச்சை ஹராம். ஆனா ஒரு ஆண் தள்ளப்படுவதற்குரிய நாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக ஒரு ஆண் இப்படியான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். தன்னது பெண் பேசும் போதே அங்கு வீடு கேட்டு வாங்கப்படுகிறது, பெண் பேசும் போதே அங்கு வாகனங்கள் கேட்டு வாங்கப்படுகிறது. தன்னுடைய திருமணத்துக்கு கூட அந்த செலவுகள் கூட பெண் வீட்டில் இருந்து வாங்கப்படுவதற்கு பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது, நீதத்தை சொல்லித் தருகிறது. அநியாயத்தை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அந்நிய கலாச்சாரங்களை எடுத்துக்கொண்டோம், எங்களுடைய ஊர் வழக்கங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள், அவசர அவசரமாக அவருடைய சொத்துக்களை பங்கு வைத்து விடுவேன். இன்றைக்கு ஒருத்தர் மௌத்தாகி அடுத்த நாள் ஒருத்தர் வந்தா சொத்துக்களை எல்லாம் பிரிச்சு கொள்ளுவோம்னு வந்தா எல்லாம் சொல்லுவோம், அவா பிடிச்ச வந்துகிறான். மௌத்தாகி இந்த மூணு நாளே ஆவல்ல அவா பிடிச்சு வந்து நிக்கிறாண்டுவோம், சொத்து அவாண்டுவோம். அதல்ல, உலமாக்கள் சொல்கிறார்கள், இது ஊருடைய வளமையில் ஒரு அசிங்கமாக இருக்கலாம், பிறர் இதை அசிங்கமாக கருதலாம், ஆனால் இதுதான் சரியான முறை. ஏன் தெரியுமா? அந்த மையத்தினுடைய ஏதாவது பொருளில் இருந்து அவன் எடுத்துக்கொண்டால், யாராவது எடுத்து விட்டால் அது ஹராமான பொருள், அது ஹராமான பொருள். அதனால் உடனடியாக அவசர அவசரமாக அது பங்கு வைத்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த மையத்துடைய அந்த பொருளில் இருந்து மையத்து வீடுகளிலே கொடுக்கப்படக்கூடிய அந்த பானங்களுக்கு கூட, அந்த சாப்பாட்டினுடைய செலவுக்கு கூட அந்த மையத்தினுடைய பொருளில் இருந்து எடுக்க கூடாது. அந்த மையத்தினுடைய உறவினர்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்களே தவிர அதை செய்ய வேண்டுமே தவிர, மையத்தினுடைய பொருள்கள் அனந்தர சொத்தது, அனந்தர சொத்தில் இருந்து இப்பொழுது அதை எடுக்க முடியாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது ஒரு மனிதன் மரணித்து விட்ட பிறகுள்ளது. ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு தோன்றுகிறது, எனது மரணத்துக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் சரியான முறையிலே என்னுடைய சொத்தை பங்கு வைத்துக் கொள்ள மாட்டார்கள், என்னுடைய சொத்தை சரியான முறையில் பங்கு வைத்துக் கொள்ள மாட்டார்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்றொரு பயம் வந்தால் இஸ்லாம் அதுக்கு முறையை காட்டி தந்திருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்படி ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னால் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுக்கும் போது ஆண் பெண் என்ற வித்தியாசம் பார்க்க கூடாது, சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும், சரிசமம் காட்ட வேண்டும். ஒரு பெண்ணுக்கு எந்த அளவு கொடுக்கப்படுகிறதோ அதே அளவு ஆணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் ஏகோபித்த உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபின் படிக்கு சரிசமமாக பிரித்து கொடுப்பது சுன்னா என்றும், வித்தியாசம் காட்டுவது மக்ரூஹ் என்றும் ஷாஃபி மதுஹபுடைய கிதாபுகளிலே எழுதியிருக்கிறார். மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது மகன் நுஃமானை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். அந்த நுஃமான் என்ற தாய் அம்ரா பின்த் ரவாஹா தனது கணவனை பார்த்து சொல்றா, பஷீரை பார்த்து சொல்றா, இன்ஹல் இபினி குலாமக், உமட அடிமைகள் இருந்து ஏதாவது ஒரு அடிமைய என்னுடைய மகன் நுஃமானுக்கு கொடுத்திருங்களே, அதுக்கு சாட்சியாக தர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நியமித்திடுங்கன்னு சொல்லி தனது கணவனை பார்த்து சொல்றார். தனது மனைவியுடைய பேச்சை கேட்டு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நுஃமான் தனது மகனை அழைத்து செல்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொல்கிறார்கள், இது எனது மகன், இந்த அடிமையை நான் இந்த இவனுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், அதற்கு சாட்சியாக நியமிக்கும்படி எனது மனைவி கேட்டுக்கொண்டாள் என்று பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அனைத்து குழந்தைகளுக்கும் இதே போன்று சரிசமமாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? அப்ப குல்லஹும் ஆஸைத மித்லமா ஆஸைதா, இந்த குழந்தைக்கு கொடுத்ததை போன்று எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கிறீர்களா? பஷீர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நான் இப்ப இது போன்ற அநியாயத்துக்கு நான் ஒரு போதும் சாட்சியாக இருக்க மாட்டேன். எல்லா குழந்தைகளுக்கும் சமத்துவம் நீங்கள் பேணவில்லையே, அதனால் இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதற்கு சாட்சியாக வேறு யாரையாவது நியமித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த ஹதீஸை வைத்துத்தான் உலமா ஷாஃபியா ஷாஃபியாக்களுடைய அந்த உலமாக்கள் சுன்னா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அநேகமான உலமாக்கள் சரிசமம் காட்டுவது சமத்துவத்தை பேணுவதுதான் வாஜிப் என்று கூறியிருக்கிறார்கள். மேலான அல்லாஹு நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த அனந்தர சொத்து இனிமேலாவது நாம் பேணுவதற்குரிய பேணுதலை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும், பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் நாம் எவ்வாறு எடுத்திருக்கிறோம், இந்த சொத்துக்கள் எவ்வாறு என்னிடத்திலே வந்திருக்கிறது, ஒவ்வொருவரும் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் எனது சகோதரிக்கு சொந்தமானதா, எனது தாய்க்கு சொந்தமானதா, எனது தந்தைக்கு சொந்தமானதா, இப்படியாக ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து, இது யாருக்கு சொந்தமானது? உண்மையிலே என்னுடைய தந்தையுடைய சொத்திலிருந்து மரணித்ததுக்கு பிறகு சரியாக நாங்கள் குர்ஆன் சுன்னா சொன்ன முறைப்படி பிரித்திருக்கிறோமா, அல்லது நான் அதிகமாக எடுத்துவிட்டு எனது இளைய சகோதரனுக்கு போக வேண்டிய பங்கினை நான் குறைத்து கொடுத்திருக்கிறேனா, எனது சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய பங்கினை நான் குறைத்து கொடுத்திருக்கிறேனா? முழு சொத்தையும் மூத்த சகோதரன் எடுத்துக்கொண்டு இளைய சகோதரனுக்கு ஒரு சிறிய பகுதியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த வயசில் அவனுக்கு விளங்காது. 10-12 வயசுல சொத்தை பிரித்து வச்சுட்டா சரியாக பிரிக்காம இந்த கடையை நான் எடுத்துக்கொள்றேன், தம்பிக்கு அந்த கடையை கொடுத்துறேன்னு ஒரு மூலையில ஒரு கடையை கொடுத்துட்டு இவர் டவுன்ல ஒரு கடை எடுத்திருந்தா இப்ப தம்பிக்கு விளங்காது. காலம் கடந்து ஒரு சுய புத்தி வரக்கூடிய நேரத்தில், அறிவு வளரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு விளங்கும், என்ன நானா, என்ன சகோதரன் எனக்கு மோசடி செஞ்சுகிறான், என்ன சகோதரி எனக்கு மோசடி செஞ்சிருக்கிறான். அதனால இதுக்கு பின்னால் என்னுடைய சகோதரனோட உறவு தேவையில்லைன்னு வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய இடையிலே இருக்கக்கூடிய பிளவுகளுக்கு ஆக மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த சொத்து பிரச்சனை இருக்கிறது. அலசி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், அவர்களிடத்திலே போய் கேளுங்கள் பிரச்சனைக்குரிய காரணம் என்ன. மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, பேணுதலாக இருந்து கொள்ளுவேன். நாங்கள் அப்படி எடுத்திருந்தால் அதுக்கு அல்லாஹ் எங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பாளன், மன்னித்து விடுவான். ஆனால் நாங்கள் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்தாலும் சரி, நாங்கள் எவ்வளவு தான தர்மங்கள் கொடுத்தாலும் சரி, தஹஜ்ஜு தள்ள எவ்வளவு தொழுதாலும் சரி, ஆனால் சொத்தை சரியான முறையில் எடுக்காமல் அநியாயம் செய்திருந்தால், தௌபாவுக்கு மேல் தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்குரிய மன்னிப்பு என்ன? இது ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய கடமை. இது நாங்கள் எடுத்ததை திருப்பி கொடுக்க வேண்டும், எடுத்த சொத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தௌபா கபூலாகும், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். எத்தனையோ தாய்மார்கள் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டதற்குரிய காரணமும் அனந்தர சொத்திலே மோசடி செய்ததுதான், அநியாயம் செய்ததுதான். ஏன்? தனது கணவன் இறந்து விட்டால் பிள்ளைகள் இருக்கும் போது முழு சொத்தும் பிள்ளைகளுக்கு செல்ல மாட்டாது. தாய்க்கும் ஆறில் ஒரு பகுதி அல்லது மூன்றில் ஒரு பகுதி ஒரு தாய்க்கு வர வேண்டிய பங்கு இருக்கிறது. அந்த பங்கு சரியான முறையில் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். தனது தந்தை மரணித்து விட்டால் தாய் இருக்கிறாள் வீட்டிலே, அனைத்து பிள்ளைகளும் சேர்ந்து பங்கை எடுத்துக்கொண்டு தாய்க்கு எதுவுமே கிடையாது. சில நாட்கள் கடக்கும் போது, வருடங்கள் கடக்கும் போது அந்த தாயை பார்ப்பதற்கு யாரும் முன் வருகிறார்கள் இல்லை. அந்த தாய் யோசிக்கிறாள், நான் யாருடைய வீட்டுக்கு போய் தங்குவது? அந்த தாய் கண்ணீர் வடிக்கிறாள், எங்கே நான் போவது? ஏ, அநியாயம் செய்திருக்கிறார்கள். அவளுக்கு வரவேண்டிய சொத்துடைய பங்கு இருக்கிறது, அந்த பங்கை உரிய முறையில் அவளுக்கு கொடுத்தால் அவள் ஏன் அழ வேண்டும்? அந்த தாய் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? அவளுக்கென்று ஒரு சொத்து இருந்தால், இஸ்லாம் குர்ஆன் சுன்னா சொன்ன முறைப்படி கொடுத்திருந்தால் அவள் அழகாக வாழுவாள். எல்லா பிள்ளைகளும் அந்த சொத்துக்காக வேண்டி சரிபார்க்கும். அநியாயம் செஞ்சதனால தந்தை தாய் இந்த உலகத்திலே சீரழிக்கப்படுகிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ வந்தவர்கள் அல்ல நாம். வாழ்ந்துவிட்டு அல்லாஹுவை சந்திக்கும் போது அழகிய மகிழ்ச்சியான முகத்தோடு அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக செல்ல வேண்டியவர்கள் தாம் நாம். உலகத்துடைய வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை, மிக குறுகிய கால வாழ்க்கை. ஆஹிராவிடு ஒப்பிடும் போது, மறுமையுடன் ஒப்பிடும் போது இது வாழ்க்கையே அல்ல, இது வாழ்க்கையே. அதனால இந்த உலகத்தை விட்டு இன்றையோ நாளோ நாங்கள் பிரிந்து சென்று விடுவோம். அல்லாஹுவை சந்திக்கும் போது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, திருப்திகரமான நிலையில சந்திக்க வேண்டும். அல்லாஹ் திருப்தி இல்லாம சந்திப்போம், எவ்வளவு அமல்களை எடுத்து செல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு நன்மைகளை மனிதன் எடுத்து வருவான், எத்தனையோ தான தர்மங்கள், எத்தனையோ தொழுகைகள், எத்தனையோ நோன்புகளை எடுத்து கொண்டு வந்து நாளை கியாமத்துடைய நாளையில் வங்கரோத்துக்காரனாக அவன் நின்று நாளை கியாமத்துடைய நாளையில் அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவான். ஏ, அடியார்களுக்கு செஞ்ச அநியாயங்கள், அடியார்களுக்கு சொத்திலே செஞ்ச அநியாயங்கள், ஏனைய அநியாயங்கள் எல்லாத்துக்கும் பகரமாக அல்லாஹ் இவனுடைய தொழுகை, இவனுடைய நோன்பு, இவனுடைய ஹஜ், இவனுடைய ஜகாத், இவனுடைய தஹஜ்ஜுத், இவனுடைய பல உம்ராக்கள் எல்லாத்தையும் கொடுப்பான். கொடுத்துட்டு அவன் செஞ்ச பாவங்களை இவனுக்கு கொடுத்து போ நரகத்துக்கு நல்லா தூக்கி வீசுவான். அல்லாஹ் எங்க அனைவரையும் பாதுகாப்போம் அந்த நிலைமை. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு பெண் வாழ்ந்திருக்கிறாள், ஒரு பேணுதலான ஒரு பெண், பேணுதலான ஒரு பெண். இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலை அவுதத்துல் ஹிஜாப் என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். அந்த பெண் ஒரு நாள் மாவு பிசைந்து கொண்டிருக்கிறார். மாவு பிசைந்து கொண்டிருக்கும் போதே தனது கணவன் மரணித்த செய்தி அவளுக்கு வருகிறது. இப்பொழுது மாவு பிசைந்து கொண்டிருக்கிறாள். மாவு பிசைந்து கொண்டிருந்த கையை உடனடியாக உயர்த்தி விடுகிறாள். அந்த பெண் சொல்கிறாள், அந்த பெண் சொன்னா, இந்த மாவுல கூட அடுத்தவங்களுக்கு பங்கு வந்துருச்சு, அதனால் என்னுடைய கையை உயர்த்திட்டேன்னு சொன்னாங்க. பிசைந்த மாவை கூட எடுத்து ரொட்டி சமைக்கல்ல, பிசைந்த மாவுலையும் அடுத்தவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த மாவில் இருந்து கூட கையெடுத்த பல சரித்திரங்கள் பதிவாகி இருக்கு. பேணுதலான பெண்கள் கூட இந்த உலகத்துல வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறாங்க. சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள் தான் எங்களுக்கு முன்மாதிரியானவர்கள். அவர்களை போன்று வாழ்ந்து இந்த நிமிடத்தில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் உறுதியான எண்ணத்தோடு இந்த இடத்திலிருந்து சென்று ஒவ்வொருவரும் தனது குடும்பத்தோடு ஆலோசனைகள் செய்யுங்கள். எங்களுடைய குடும்பம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது அனந்தர சொத்துடைய விடயத்திலே, அதனை பற்றி அலசி ஆராயுங்கள், ஆலோசனைகள் செய்யுங்கள். மஷூராக்கள் செய்து அந்த குடும்பங்களுக்கு இடையிலே உள்ள பிரச்சனைகளை நீங்கள் நீக்கிவிடுங்கள், அதை அவிழ்த்து விடுங்கள். ஒரு உண்மையான மூமினாக, அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மூமினாக உலகத்திலே வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வையும் அந்த கபருடைய வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக சந்திப்பதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை மறைத்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அநியாயம் செய்தவர்கள். யா அல்லாஹ் அந்த அநியாயங்களுக்குரிய உரியவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்டு உன்னிடத்திலே தௌபாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஒரு ஊரை செழிப்பான ஒரு ஊராக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலிருந்து இஸ்லாமிய சுடர் ஒளி வீசக்கூடிய ஒரு அழகான ஒரு செழிப்பான ஊராக நீ மாற்றி விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்
ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.